பழியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பழியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நம் பரம நன்றில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்றில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள்.
ஆண்டவர் வருவார், காலம் தாழ்த்த மாட்டார். இருளில் மறைந்திருப்பவற்றை அவர் வெளிச்சத்திற்கு உள்ளாக்குவார். எல்லா நாட்டினருக்கும் தம்மை வெளிப்படுத்துவார்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்தியேசுவில் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, திருவருகை காலத்தின் மூன்றாவது ஞாயிறின் புதன்கிழமை திருப்பலியில் நாம் எல்லோரும் பக்தி சிறப்போடு பங்கெடுத்து ஈடு இணையில்லாத இரக்கத்தை நம்மீது பொழுகின்ற ஆண்டவர் தம்மையே முழுமையாய் பிரசன்னமாக்கி தருகிற இந்த பலியில் நாம் இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் வருவார், அவர் காலம் தாழ்த்த மாட்டார். இருளில் மறைந்திருப்பவற்றையெல்லாம் அவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார் என்று இன்றைக்கு முகவுரையில் வாசிக்க கேட்டோம். ஆண்டுகள் பலவாய் காத்து கிடந்த மெசியாவுடைய வருகையை ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைவு கொண்டாட்டமாய் கொண்டாடி மகிழ்கிறோம். அந்த விதத்தில் இந்த நாளில் இந்த பலியில் இணைந்து ஜெபிக்கிற இந்த நேரம் பார்த்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பின் செய்தி இதுதான். படைப்பில் தன்னை வெளிப்படுத்திய ஆண்டவர் மீட்பு பணியில் தன்னை வெளிப்படுத்துகிறார். படைப்பின் வழியாகவும் மீட்பின் வழியாகவும் தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டவருடைய அன்புக்கு விரோதமாக நாம் செய்த காரியங்கள், சொல்லால் செயலால் சிந்தையால் இறைவனுடைய அன்புக்கு விரோதமாக நாம் செயல்பட்ட ஒவ்வொரு நேரங்களையும் நினைத்து பார்த்து இறைவன் இந்த பலி வழியாக நமக்கு தரப்போகிற நிறைவான ஆசீர்வாதத்தை பெறும் பொருட்டு மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இறக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஜெபிப்புமாக, எல்லாம் வல்லவருமான இறைவா, வரவிருக்கும் உம் திருமகனின் பெருவிழா, இவ்விழாவின் சிக்கல்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிக்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு அது நிலையான கைமாற்றையும் எங்களுக்கு என்றும் தருவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமென்.
முதல் வாசகம். வானங்கள் பனிமலை என வெற்றியை அனுப்பட்டும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 45, இறை வார்த்தைகள் 6-8, 18 மற்றும் 21-25 முடிய. ஆண்டவர் கூறுவதாவது, நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. நான் ஒளியை உண்டாக்குகிறேன், இருளை படைக்கிறேன், நல்வாழ்வை அமைப்பவன் நான், தீமையை படைப்பவனும் நானே. இவை அனைத்தையும் செய்யும் ஆண்டவர் நானே. வானங்கள் பனிமலையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியென அதை பொழியட்டும், மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்கச் செய்யட்டும். இவற்றை செய்பவர் ஆண்டவராகிய நானே. ஏனெனில் விண்ணுலகை படைத்த ஆண்டவர் கூறுவது இதுவே. அவரே கடவுள். மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் அவரே. அதை நிலை நிறுத்துபவரும் அவரே. வெறுமையாயிருக்குமாறு படைக்காது மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார். ஆண்டவர் நான் அல்லவா? என்னை அன்றி கடவுள் வேறு எவரும் இல்லை. நீதியுள்ளவரும் மீட்பு அளிப்பவருமான இறைவன் என்னை அன்றி வேறு எவரும் இல்லை. மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டோரே, என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள். ஏனெனில் நானே இறைவன், என்னை அன்றி வேறு எவரும் இல்லை. நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன். என் வாய் நின்று நீதி நிறைவாக்கு புறப்பட்டு சென்றது. அது வீணாக திரும்பி வராது. முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும். நான் அனைத்தும் என்மேல் ஆணையிடும். ஆண்டவரில் மட்டும் எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு என்று ஒவ்வொருவனும் சொல்லி அவரிடம் வருவான். அவருக்கு எதிராக சீறி எழுந்தவர் அனைவரும் வெட்கக்கேடு அடைவர். இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் ஏற்புடையோராக பெற்று அவரை போற்றுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை, வானங்கள் பனிமலை என வெற்றியை அனுப்பட்டும். வானங்கள் பனிமலை என வெற்றியை அனுப்பட்டும்.
வானங்கள் பனிமலை என வெற்றியை அனுப்பட்டும். வானங்கள் பனிமலை என வெற்றியை அனுப்பட்டும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பே, தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியவர்களுக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றாம். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மியாட்சி கூடிக்கொள்ளும். நம் நாட்டில் அவரது மாட்சி கூடிக்கொள்ளும். வானங்கள் பனிமலையென வெற்றியை அனுப்பட்டும். பேரன்பு உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று மூத்தமிடும். மண்ணின்று உண்மை முளைத்தேளும், விண்ணின்று நீதி கீழ் நோக்கும். வானங்கள் பனிமலையென வெற்றியை அனுப்பட்டும். நல்லதை ஆண்டவர் அருளுவா, நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தன் அடிச்சுவடுகளுக்கு வழி வகுக்கும். வானங்கள் பனிமலையென வெற்றியை அனுப்பட்டும். வானங்கள் பனிமலையென வெற்றியை அனுப்பட்டும். Alleluia, 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 Alleluia. நற்செய்தி அறிவிப்பவரே உம் குரலை எழுப்பி, இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் என்று முழக்கமிடுவீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 19 தொடங்கி 23 முடிய. அக்காலத்தில் யோவான் தம் சீடருள் இருவரை வரவழைத்து, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க ஆண்டவரிடம் அனுப்பினார். அவர்கள் அவரிடம் வந்து, வர இருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க, திருமுழுக்கு யோவான் எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்று சொன்னார்கள். அந்நேரத்தில் பிணிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த பலரை இயேசு குணமாக்கினார். பார்வையற்ற பலருக்கு பார்வை அருளினார். அதற்கு அவர் மறுமொழியாக, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழு நோயாளர்கள் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது, என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்தியேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அன்பு இறை மக்களே, ஆண்டுடைய வருகையை நாம் ஆவலோடு காத்திருக்கிறோம். திருவருகை காலம் நமக்கு கொடுக்கிற அழைப்பும் இதுதான். உலகத்தையே படைத்த ஆண்டவர் இந்த உலகத்தை மீட்க தன் மகனை அனுப்பினார். உலகின் மீட்பராக வர இருக்கிறவராக இந்த மண்ணில் வர இருக்கிறவர். இதோ இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக December 25 நாம் எல்லோரும் அடையாள முறையில் கொண்டாடுகிற அந்த கிறிஸ்து பிறப்பின் போது நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறக்கப் போகிறார் நம்புகிறோம். அதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுக்கிற இறைவார்த்தை எல்லாமே வர இருக்கிற அந்த ஆண்டவருடைய பிறப்பை நாம் எப்படி அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட முடியும் அல்லது கொண்டாட வேண்டும் என்கிற செய்தியை நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது நான் உணர்ந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். படைப்பின் வழியும் மீட்பின் வழியும் ஆண்டவர் செயலாற்றுகிறார். படைப்பின் வழியும் மீட்பின் வழியும் ஆண்டவர் செயலாற்றுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தை குறித்து அல்லது உலகத்தினுடைய உருவாக்கத்தை குறித்து நாம் யோசிக்கிற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்தை வெளியிடுகிறார்கள். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு விதமான கருத்தை வெளியிடுகிறார்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒரு விதமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். உலக படைப்பு அல்லது மனிதனுடைய படைப்பை குறித்து அப்படின்னு கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். அறிவியல் ஒரு விதமான பார்வையை சொல்கிறது. அப்போ அறிவியல் சொல்கிற உண்மை என்ன அப்படின்னா, அது அமீபாவிலிருந்து தான் இந்த உலகம் அல்லது மனித இனம் தோன்றி எல்லா உயிர்களும் வந்தது அப்படிலாம் சொல்கிறாங்க. யதார்த்தத்தில் பாருங்கள், நாம் எதுலேருந்து வந்திருக்கோம்னு அறிவியல் சொல்லுதுன்னா, நம்ம குரங்கிலிருந்து வந்திருக்கிறோம். நம்முடைய ஜீனும் குரங்குடைய ஜீனும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு பார்வையை சொல்கிறார்கள். அப்போ இந்த குரங்கு எங்கேருந்து வந்துச்சு, அப்போ இந்த குரங்குடைய குரங்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கடைசியில் நம்ம போனோம் அப்படின்னா, ஒரு இடத்தில் ஒரு வெற்றிடம் வரும், அந்த இடத்துல தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், விண்ணுலகை படைத்த ஆண்டவராகிய நான் கூறுவது இதுவே, மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் கூறுவது இதுவே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம் எல்லாருமே கடவுளுடைய கைவண்ணம். இந்த உலகத்தை நாம் பார்க்கிற எல்லாமே கடவுளுடைய கைவண்ணம். அதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்கு 1008 வழி இருக்கு. பிறர் சொல்ல நாம் கடவுளை பற்றி அறிந்து கொள்கிறோம். சின்ன வயசுல அப்படித்தான் நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய ஆலயங்களில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த அடிப்படை ஜெபங்கள் மூலமாக, நம்பிக்கை விசுவாச அறிக்கையின் மூலமாக கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். பிறர் சொல்ல கேள்விப்பட்டு அறிந்திருக்கிறோம். ஒரு சில நேரங்களில் தன்னிலை உணர்வு பெற்று நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில அனுபவங்கள் நமக்கு கடவுள் யார் அப்படின்றத நமக்கு காட்டியிருக்கும். ஆனால் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தின் அடிப்படையில் கடவுள் யார் என்பதை இந்த படைப்பே நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவள் எவ்வளவு உயர்ந்தவர், உன்னதமானவர், கற்பனைக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்றத இன்றைக்கு இந்த படைப்பை பார்க்கிற பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்று வரை இது விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள் 84 லட்சம் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். இந்த 84 லட்சம் உயிர்களில் ஒரு உயிர் தான் நாம் என்று சொல்கிற பொழுது மனிதர்கள் நம்ம அதில் தான் நம்ம வருகிறோம். இன்னும் கண்டுபிடிக்க முடியாத உயிர்கள் எத்தனை இருக்கிறது யார் அறிவும் எவருக்கும் தெரியாது. இப்போ நாம் ஒரு வைரஸை கண்டு பயப்படுறோம் இல்லையா, அந்த வைரஸ் கொரோனா வைரஸும் ஒரு விதமான உயிர் தான். என்னென்ன உயிர்கள் வரப்போகுது, எதையெல்லாம் இந்த யுகங்கள் எத்தனை யுகங்கள் இந்த உலகம் வாழுகிறோமோ எவ்வளவு உயிரினங்களை நாம் சந்திக்க போகிறோம் தெரியவில்லை. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட தோராயமான உயிரினங்கள் 84 லட்சம் என்று சொல்லுகிறார்கள். இது எல்லாற்றுக்கும் முதல் புள்ளி வைத்தவர் நம் ஆண்டவர் தான். அதான் சொல்லுகிறார், உலகை படைத்து உருவாக்கியவர் நானே, அதை நிலை நிறுத்துபவரும் அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மைதான், புவியீர்ப்பு விசையினால்தான் இந்த உலகம் இன்னைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது, அது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த புவியீர்ப்பு விசைக்கு ஒரு அருளை ஆசிரியையும் கொடுத்தவர், ஆற்றலை கொடுத்தவர் ஆண்டவர். அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதான் கிறிஸ்தவர்களாகி நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. இப்படி படைப்பில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் எவ்வளவு அழகானவர், எவ்வளவு ஆற்றல் மிக்கவர், எவ்வளவு கற்பனை வளம் உள்ளவர், எவ்வளவு திறமையானவர் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு படைப்பையும் கூர்ந்து உற்று நோக்கினாலே தெரியும் அவருடைய ஆற்றல் நமக்கு புரிய வரும். எளிமையாக நான் சொல்கிறேன், தேனியுடைய கூட்டை பார்த்தால் தெரியும் ஆண்டவர் எவ்வளவு நுணுக்கமான ஒரு மனிதர் என்பது. தூக்கு நான்குருவியுடைய கூட்டை பாருங்கள், அதுபோல் ஒரு கட்டமைப்பை நம்மளால் இன்னைக்கு உருவாக்க முடியுதா? இன்னைக்கு பொறியியல் கல்லூரிகள்லாம் எவ்வளவோ படித்துட்டு வந்தாலும் கூட அதனுடைய கட்டமைப்பை நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கரையானுடைய புத்தை பாருங்க, எளிமையான காரியங்கள். அன்றாட வாழ்க்கையில் நாம் இதையெல்லாம் பார்க்கத்தான் செய்கிறோம், பார்த்து கடந்து விட்டு போகிறோம். கடவுளுடைய படைப்பு அதில் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. சின்ன உயிருக்கும் ஒரு ஆற்றலை கொடுக்கிறார். மனிதர்களாகிய நமக்கும் தன் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட நமக்கும் ஒரு அருளையும் திறனையும் கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் சமமாக நேசிக்கக்கூடிய ஆண்டவர் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பொக்கிஷமான ஆசிரை திறனை அருளை கொடுத்திருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், உலகை படைத்தவரும் நானே, படைத்த உலகை நிலை நிறுத்துகிறவரும் நானே. இந்த நானே நான் அப்படின்ற வார்த்தை வந்து பெரும்பாலும் நாம் இன்றைக்கு வழக்கத்தில் பயன்படுத்துகிற பொழுது ஒரு ஈகோவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாடலாம் நம்ம பார்ப்போம். ஐ சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க, ஒரு சில மனிதர்கள் நான் தான் போனேன், நான் தான் கொடுத்தேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்ட்டு ஐ ஐ ஐ அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. நம்மளே ஒரு சில பேர் அப்படி ஒரு சில நேரங்களில் பயன்படுத்தியிருப்போம், தேவையின் பொருட்டு பயன்படுத்துகிறோம் அப்படின்றது வேற. ஆனால் இந்த ஐ சின்ட்ரோம் ஆண்டவர் பல நேரங்களில் இந்த தலைக்கணம் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் சொல்வார். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தில் நான் ஜஸ்ட் அப்படியே கவுண்ட் பண்ணி பார்த்தேன், எத்தனை இடத்துல ஆண்டவர் நான் சொல்லியிருக்கார். நான் 14 இடத்துல சொல்லியிருக்கிறார், நானே ஆண்டவர், ஆண்டவராகிய கூறுவது, ஆண்டவராகிய நான் கூறுவது அப்படின்னு திருப்பி 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 நான் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதும் இயங்குவதும் இனிமேல் வாழ்வதும் இந்த ஆண்டவரால் தான், என்னால் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு அழைப்பை ஆண்டவர் இன்னைக்கு சொல்வதாக நான் பார்க்கிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, அந்த முதல் கட்டளை உங்களுக்கு தெரியும் இல்லையா? உன் கடவுளாகிய ஆண்டவர் நாமே, நம்மை தவிர வேறொரு கடவுள் உங்களுக்கு இல்லாமல் போவதாக. இதுதான் ஆண்டவர் கொடுத்த முதன்மையான கட்டளை. முதல் கட்டளை, முதன்மையான கட்டளை என்பது வேறு, முக்கியம் அப்படின்னு அர்த்தம் வருகிறது. முதல் கட்டளை அப்படின்னா அதன் ஒன்றாவது கட்டளையாக இருக்கிற இந்த கட்டளையை வச்சு தான் மற்றது எல்லாமே. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என்னை தவிர உனக்கு வேறு கடவுள் இல்லை அப்படின்னு யார் சொல்றார் அப்படின்னா, என் கடவுள் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளையாக அல்ல அவருடைய பாதுகாப்பில் இருக்கிற நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் மற்ற வருகிற ஒன்பது கட்டளைகள் நமக்கு விளக்கமாக சொல்லுகிறது. என் கடவுளாய் ஆண்டவர் நீ இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வர ஒன்பதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கத்தோலிக்க விசுவாசத்தை நிலைத்திருக்கிற நாம், திருமுழுக்கின் மூலமாக ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே ஆண்டவரை ஏற்றிருக்கிறோம். என் கடவுளாகிய ஆண்டவர் நீரே, அதைத்தான் ஒவ்வொரு முறையும் நாம் விசுவாச பிரமாணம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நம்பிக்கை அறிக்கையை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இப்படியாக ஆண்டவர் தன்னை முழுவதுமாக இந்த படைப்பில் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு இந்த மறையுறையை கேட்கிற நீங்க, ஒருவேளை இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற படைப்பை எல்லாம் ஏதோ பை ஆக்சிடென்ட், இது ஏதோ கடவுளால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நீங்க நினைக்கிறத காட்டிலும் கொஞ்சம் உற்று நோக்க பாருங்க. மரத்தினுடைய அசைவுகளை பாருங்கள், காற்றினுடைய போக்கை பாருங்கள், நீங்கள் பார்க்குற குருவியை கொஞ்சம் ரசித்து பாருங்கள். சுருக்கி சொல்கிறேன், எல்லாரும் பார்த்தா பாம்பு பார்த்து பயப்படுறோம், அந்த பாம்புடைய நெளிவை பாருங்கள், அதில் ஒரு அழகு இருக்கிறது. இதில் தான் கடவுள் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிறார். படைப்பின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, மீட்பின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த மீட்பு திட்டத்தினுடைய உச்சமாய் மையமாய் நடுநாயகமாய் இந்த மண்ணில் அவதரித்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தான் அன்பு செய்த ஒரே மகனை இந்த உலகம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக மனமுவந்து தாரை வார்க்கிறார் நம் ஆண்டவர். மண்ணில் மனிதனாய் பிறந்தார் அல்லவா, அந்த மீட்பின் வழியாக ஆண்டவருடைய செயலை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தை நீங்கள் ஒரு முறை மீண்டுமாக நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சொல்லப்படும், வெறுமையாய் இருக்குமாறு படைக்காது, மக்கள் வாழுமாறு இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்தார். மக்கள் வாழுமாறு இந்த உலகத்தை படைத்தார். மக்கள் வாழும் பொருட்டு தான் படைத்த இந்த உலகத்தில் இருள் நீடிக்கிற பொழுது வெறுமை அதிகரிக்கிறது. அந்த வெறுமையும் இருளையும் அகற்றும் பொருட்டு தான் ஆண்டவர் தன் மகனை மீட்பின் தேவனாக, மீட்பின் ஒரு வீரனாக இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். நமக்காக போரிட்டு இந்த தீமையை வென்று என் பிள்ளைகள் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு, பாவத்தின் எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும் சங்கிலிகளும் உடைத்து விட்டு விடுதலை உணர்வை இவர்கள் பெற வேண்டும் என்ற பொருட்டு ஆண்டவர் தன் மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் வழியாக நாம் கடவுள் எவ்வளவு வல்லமையானவர் என்பதை கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு முதல் வாசகத்தில் இந்த முதல் பகுதி ரொம்ப அருமையான ஒரு பகுதி இருக்கிறது. என்ன சொல்லப்படுகிறது? இருளை படைக்கிறேன், நல்வாழ்வை அமைத்தவன் நானே, தீமையை படைத்தவனும் நானே அப்படின்னு சொல்றார். நல்வாழ்வை, நன்மையை படைத்தவனும் நானே, தீமையை படைத்தவனும் நானே அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ரெண்டையுமே படைத்த ஆண்டவர் நன்மையை படைத்த நன்மையின் சார்பாக இருக்கவரிடம் நன்மையை எதிர்பார்க்கிறார், தீமை சார்பாக இருக்கிறவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். இது எப்படி பார்த்து புரிந்து கொள்வது நீங்கள் கேட்கலாம். எனக்கு என்னுடைய ஞானத்திற்கு பட்ட ஒரு காரியம், உண்ணக்கூடாது என்று ஆண்டவர் சொன்ன கனியை ஆதாமும் ஏவாளும் உண்டு விடுகிறார்கள் இல்லையா? அப்போ கடவுள் வந்து கேட்கிறார், முதலில் ஆதாமை பார்த்து கேட்கிறார், நான் உன்னை உண்ணக்கூடாது என்று தானே சொன்னேன், ஏன் இந்த கனியை உண்டா என்று கேட்கிறார். உடனே அவர் சொல்றார், நீ எனக்கு துணையாக கொடுத்தீரல்லவா, அந்த பெண்ணால் தான் நான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டேன் அப்படின்னு கையை அந்த பக்கம் காமிச்சு விடுறார். உடனே ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று. உடனே சொல்வார், அந்த பாம்புதான் என்னை இப்படி என்னை தூண்டியது, இந்த செயலை செய்ய என்னை தூண்டியது அப்படின்னு சொல்வார். ஆதாமிடம் விசாரணை நடத்திய ஆண்டவர், ஏவாளிடம் ஏன் என்று விசாரணை நடத்திய ஆண்டவர், பாம்பிடம் விசாரணை நடத்தாமல் அதற்கான தண்டனையை சொல்வார். கொஞ்சம் நுட்பமாக நாம் இதை விளங்கி கொள்ள வேண்டும். ஆதாமையும் ஏவாளையும் நன்மையின் காரணராய் படைத்ததனால்தான் ஏன் உன்னிலை மாறிப்போனா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆனால் தீமையின் காரணமாய் இருக்கிற அந்த சாத்தானை கேட்கவில்லை. ஏனென்றால் அது அதனுடைய இயல்பில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் இயல்பு மாறக்கூடியவளாக இருக்கிறோம். இந்த இயல்பு நிலை மாறுகிற பொழுது இறைவன் உண்மையிலேயே வேதனைப்படுகிறார். நான் படைத்த படைப்பு ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து என்னை போல் இருக்க வேண்டுமென்று நான் உண்டாக்கிய என்னுடைய படைப்பு என்னை நிராகரிக்கிறதே என்கிற ஒரு வேதனையினுடைய உச்சத்தில் தான் பல இடங்களில் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் ஆண்டவத்தினுடைய கோபங்களை எல்லாம் வெளிப்படுத்துவார். இருப்பினும் கூட அந்த அன்பு ஒருபோதும் குறைந்தது இல்லை. கடவுள் வெளிப்படுத்திய கோபம் கூட நம்ம மீது இருக்கிற வெறுப்புணர்வில்லையோ அல்லது நம்மை தண்டிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் கடவுள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தவில்லை. இந்த அன்பை எப்படியாவது புரிந்து கொள்வார்களா? என் கண்டிப்பை கூட, என் கண்டிப்பிலிருந்து ஒரு அன்பை என் பிள்ளைகள் புரிந்து கொள்ள மாட்டார்களா என்கிற ஏக்கத்தில் தான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தன்னுடைய ஒரு சில இடங்களில் கோரமான முகத்தை காமிப்பது போல இருக்கும். அதற்குள் ஒரு அன்பு இருக்கிறது. கல்லுக்குள் ஈரம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த உணர்வில் நாம் அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இரக்கத்தின் செயல்பாடை நாம் இயேசுவில் தான் கண்டுகொள்கிறோம். அவர் மீட்பராக இந்த மண்ணில் நமக்காக வந்திருக்கிறார். அந்த மீட்பு பணி எங்கு தொடங்குகிறது, யாருக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசம் நமக்கு சொல்கிறது, அது ஏழைகளுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது. என் அன்பு இறை பிள்ளைகளே, இயேசு ஆண்டவருடைய மீட்பு பணியினுடைய அந்த நீட்சி எப்படி இருக்கிறது, அந்த மீட்பு பணியுடைய சாரம் எப்படி இருக்கிறது என்பதை தன் வார்த்தையால் சொல்வதை காட்டிலும் செயலால் செய்கிறார். உங்களுக்கு இயல்பாக ஒரு கேள்வி வரலாம், திருமுழுக்கு யோவான் ஏன் இந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டார்? ஆண்டவர் அவரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிறப்பு நிலையை அடைந்தவர் தான். அவருடைய பிறப்பிலும் பலவிதமான அதிசயங்கள் இருக்கிறது. இயேசுவை அவர் அறிந்தவர் தான். இயேசுவை எப்போது அறிந்தவர்? திருமுழுக்கு யோவான் அவர் தாயின் வயிற்றில் அவர் இருக்கிற பொழுது, அன்னை மரியாள் சந்திக்கிற பொழுது அவருடைய வாழ்த்துளியை கேட்டிலும் வயிற்றில் இருக்கிற குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று வாசிக்கிறோம் அல்லவா. அப்போ ஏற்கனவே அவர்களுக்குள் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதையும் கடந்து குழந்தையாய் பிறந்த பிறகும் கூட திருமுழுக்கு யோவானுடைய தாய் எலிசபெத் அம்மாள் கட்டாயம் அன்னை மரியாவை பற்றியும் அவருடைய சமகாலத்தில் பிறந்த இயேசுவை பற்றியும் சொல்லி இருப்பார்கள். வளர்ந்த பிறகும் யோவானும் தன்னுடைய பணியைப் போல இயேசுடைய வாழ்வும் இருக்கிறது என்கிற நிலையில் ஒருவரை ஒருவர் அறிந்து உணர்ந்து இருந்தாலும் கூட, இந்த இடத்தில் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறார், வரையிருக்கிறவர் நீர்தாமா, வேறொருவரை கண்டுகொள்ள வேண்டுமா என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்வதனுடைய நோக்கம் என்ன? ஒன்று, என்னுடைய பார்வை என் ஞானத்திற்கு படுவது, ஒன்று, இயேசுடைய ஒரு சில செயல்பாடுகள் இந்த உலகம் எதிர்பார்க்கிற மீட்பருக்குரிய குணாதிசயங்களை கொள்ளாமல் இருந்தது. ஏழைகளோடு எப்போதும் சுற்றி கொண்டிருக்கிறார், ஒன்று. இரண்டாவது, எப்படி இருந்திருக்கலாம், தன்னை பல பேர் திருமுழுக்கு யோவானைத்தான் மீட்பர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக தன் சீடர்களை அனுப்பி வைத்திருக்கலாம். மூன்றாவது, தன்னுடைய இறப்பு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. தனக்கும் அந்த மன்னனுக்கும் இடையே இருக்கிற அந்த போட்டியில் என் உயிர் போனால் என் சீடர்கள் தரிகட்டு நிற்பார்கள் என்பதற்காக ஒரு தகுதியான தலைவரை அல்லது தகுதியான ஒரு குருவை காட்ட வேண்டும் என்பதற்காக சீடர்களை அனுப்பியிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, திருமுழுக்கு யோவான் நமக்கு சொல்லுகிற செய்தி இதுதான், வர இருக்கிறவர் நீர்தாமா என்பதை என் சீடர்கள் கண்டுகொண்டது போல நீங்களும் கண்டுகொண்டு படைப்பின் வழியாய் மீட்பின் வழியாய் தன்னை செயல்படுத்துகிற ஆண்டவரிடம் உங்களையே சரணாகதியாய் கொடுத்து மீட்பின் செய்தியை சொந்தமாக்கிக் கொள்ள அழைக்கிறார். அழைப்பை ஏற்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.